السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ. الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی رسوله الکریم وآلہ وصحبہ اجمعین. وقد قال اللہ تعالی فی القرآن القدیم الفرقان المجید لا ینہاکم اللہ عن الذین لم یقاتلوکم فی الدین ولم يخرجوكم من دياركم أن تبروهم وتقسطوا إليهم إن الله يحب المقسطين. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت الحليم الحكيم. وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்னார பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், நாதாக்கள், சான்றோர்கள், அத்தனைவர்கள் மீதும், அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. பேரன்பு கொண்ட இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகை படைத்து அவனுடைய படைப்பினங்களில மனித சமூகத்தை ஒரு உயர்வான சிறப்பான படைப்பாக படைத்து அந்த மனித சமூகத்தினுடைய வாழ்க்கையை மிக கண்ணியமான மகத்துவமான ஒரு வாழ்க்கையாக அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். இந்த உலகிலே படைக்கப்பட்ட மனித இனம் பிற இனங்களில் இருந்து வித்தியாசப்பட்டவை. அல்லாஹ் தஆலா நிறைய கட்டுப்பாடுகளையும் வரையறைகளையும் மனித சமுதாயத்திற்கு வழங்கியிருக்கிறான். இஸ்லாம் என்று சொன்னாலே அந்த வரையறையும் கட்டுப்பாடும் உள்ளவைதான். ஒரு முஸ்லிம் தன்னை முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்ளுகிற போது இஸ்லாம் என்று சொன்னாலே அதற்குரிய அர்த்தத்தை அல் இஸ்லாமு அல் இன்கியாது அபாமில்லாஹி தாலா வல் இஜித்தினாபு அன் அபாஹி என்று விளக்கம் சொல்வார்கள். இஸ்லாம் என்று சொன்னாலே அல்லாஹுக்கு முழுக்க அவனுடைய அவன் ஏவியவைகளை இதையெல்லாம் மனித சமுதாயத்திற்கு அவனுடைய சட்டங்களாக நெறிமுறைகளாக வழங்கியிருக்கிறானோ அவைகளை பின்பற்றுவது, இதையெல்லாம் அவன் தடுத்திருக்கிறானோ அதை விட்டு விலகி நடப்பது என்பதுதான் அதனுடைய இஸ்லாம் என்பதற்குரிய பொருள். அப்படி நடப்பவர்களுக்கு தான் முஸ்லிம் என்றும் சொல்லப்படும். நாம் வேண்டுமானால் பெயரிலே முஸ்லிம் என்று நாம் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் உண்மையிலே முஸ்லிம் யார் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ஏவல்களுக்கு தன்னை உட்படுத்திக் கொண்டு அந்த கட்டுப்பாட்டிலே இருப்பவர், அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு விலகி நடப்பவர், அவரைத்தான் முஸ்லிம் என்று இஸ்லாத்திலே அவருக்குத்தான் பெயர். இந்த அடிப்படையில் மனிதர்கள் அல்லாஹ் தஆலாவுக்கு வழிபடுதல், அவனை வணங்குதல், அவனுக்கு நன்றியுடையவர்களாக வாழுதல் என்பதெல்லாம் ஒரு புறம் இருக்க, மனித சமூகங்களுக்குள்ளே எப்படிப்பட்ட நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும், எப்படிப்பட்ட அணுகுமுறைகள் இருக்க வேண்டும் என்று சொல்லித்தருகிற மார்க்கம்தான் இஸ்லாமிய மார்க்கம். மற்ற மதங்களைப் போல கடவுளுக்கு வழிபட்டால் போதும் என்பது மட்டுமல்ல, கடவுளுடைய பேச்சை கேட்டு நடந்தால் போதும் என்பது மட்டுமல்ல, அல்லது அந்த மதத்தை உருவாக்கியவர் எவரோ அவருக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பது இஸ்லாத்திலே இல்லை. இரண்டும் மனிதர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்த மார்க்கத்தினுடைய தனித்துவம். இறைவனை வணங்க வேண்டும், இறைவனுடைய ஏவல்களுக்கு வழிபட வேண்டும், அவன் விளக்கிய வீட்டும் விலகி நடக்க வேண்டும். அதே நேரத்திலே பிற படைப்பினங்கள், மனிதர்கள், மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உறவுகள், பெற்றோர்கள், சகோதரர்கள், பெற்றோர்களின் சகோதரர்கள், மனைவி மக்கள், இப்படியாக ஒரு நீண்ட பட்டியலே இருக்கிறது. அண்டை வீட்டார்கள் நண்பர்கள் முஸ்லிம்களுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிற தலைவர்கள் இதையும் கடந்து மனிதர்கள் என்ற தோற்றத்திலே முஸ்லிம்கள் அல்லாதவர்களிடத்திலும் இஸ்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவர்கள் யாராக இருந்தாலும் சரி யூதராகவோ கிறிஸ்தவராகவோ முஷ்ரிக்காகவோ காஃபிராகவோ யாராக இருந்தாலும் அவர்களிடத்திலும் நடந்து கொள்கின்ற முறையை சொல்லித்தருகிற மார்க்கம் இஸ்லாம். அவர்களும் மனிதர்கள், மனிதர்கள் என்ற தோற்ற அந்த வகையிலே அவர்களுக்கும் உங்களுக்குமான ஒரு கடமைகளும் உரிமைகளும் உண்டு. அதை ஒருபோதும் மீறிவிடக்கூடாது. முஸ்லிம்களிடத்தில்தான் இப்படி இருக்க வேண்டும், முஸ்லிம்களிடத்தில்தான் நாம் நேர்மையாக இருக்க வேண்டும், நியாயமாக இருக்க வேண்டும், முஸ்லிம்களிடத்தில் இருக்கிற வியாபாரத்தில்தான் நாம் அதாவது இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பது அல்ல. இங்கே முஸ்லிம் அல்லாதவர்களிடத்திலும் நீங்கள் கொடுக்கல் வாங்கலிலும் அவர்கள் உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரராக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி எந்த வகையிலும் அவர்களுக்கென்று கடமைகள் உண்டு. அந்த கடமையும் மீறிவிடக்கூடாது. அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான், லா யன்ஹாகும் அல்லாஹு அனில் லதீன லம் யுகாதிலூகும் ஃபித்தீனி. மார்க்க ரீதியாக உங்களிடத்தில் சண்டையிடாதவர்கள், போர் செய்யாதவர்கள், வலம் யுஹ்ரிஜூக்கும் மின் தியாரிக்கும் உங்களது வீடுகளிலே இருந்து உங்களை அப்புறப்படுத்தாதவர்கள், நீங்கள் இஸ்லாமியர் என்ற காரணத்திற்காக உங்களிடத்திலே சண்டைக்கு வராமல், உங்களுக்கு பிரச்சனைக்கு வராமல், உங்களை உங்களிடத்திலே சூழ்ச்சியை செய்து உங்களை முறியடிக்கிற அந்த நிலைக்கு இல்லாமல் இருப்பவர்களும், மார்க்கத்திற்காக வேண்டியே உங்களை வீட்டை விட்டு வெளியேற்றியவர்களும், மக்காவில் படித்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் ரசூலுல்லாவையும் சஹாபாக்களையும் அந்த ஊரை விட்டு துரத்தினார்கள். இன்றைக்கும் சில நாடுகளில் அந்த நிலை இருக்கிறது. இப்படி உங்களது இல்லங்களிலே இருந்து உங்களை வெளியேற்றாமல் யாரெல்லாம் உங்களிடத்திலே நல்ல விதமாக நடந்து கொள்கிறார்களோ, உங்களை தொந்தரவு செய்யல, அதே நேரத்தில் பெரிய நன்மையும் உங்களுக்கு செய்யவில்லை, இந்த நிலையில இருப்பவர்களுக்கு நீங்கள் அந்த சூழ்நிலையும் அவர்களிடத்தில் நீங்கள் நன்மை செய்வதும் அவர்களிடத்தில் நீதமாக நீங்கள் நடந்து கொள்வதும் அல்லாஹ் உங்களுக்கு தடை செய்யவில்லை. அவர்களிடத்தில் நீதமாகத்தான் நடந்து கொள்ள வேண்டும். உங்களால் முடிந்த உபகாரங்களை நன்மைகளை அவர்களுக்கு செய்ய வேண்டும். உங்களை எதிரியாக பாவிக்காதவர்கள், உங்களை முஸ்லிம் என்ற நிலையில் ஒரு மனிதராக நினைக்கக்கூடிய அத்தனை பேர்களிடத்திலும் உங்களால் முடிந்த நன்மைகளை அவர்களுக்கு செய்யுங்கள், அவர்களிடத்தில் நீதமாக நடந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ் அல்லாஹ் நீதமாக நடப்பவர்களைத்தான் பிரியப்படுகிறான், நேசிக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எந்த ஒரு மனிதருக்கும் எந்த வகையான இடையூறுகளையும் செய்துவிடக்கூடாது. உரிமை மீறல் என்று வருகிற போது அவரை பற்றி நாம் புறம் பேசினாலும் அது தவறுதான். முஸ்லிமை மட்டும் பேசினா தப்பு இல்ல, தப்பு அப்படின்னு நினைக்கக்கூடாது. மனிதர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களை பற்றி புறம் பேசுகிறோம், குறை சொல்லுகிறோம், கடன் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்காமல் விட்டுவிட்டோம், அல்லது ஏதாவது இடையூறு செய்கிறோம், அவன் காப்பீடு தானே அதெல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னுங்கிறது இங்க கிடையாது. ஒரு முஸ்லிம் அப்படி இருக்க மாட்டார். ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் அவருடைய பண்பு என்பது தனித்தன்மை வாய்ந்தது, அவருடைய நடைமுறைகள் தனித்தன்மை வாய்ந்தது. ஒருபோதும் மனிதர்களை மனிதர்களாக பாதிக்க வேண்டும், மனிதர்களுக்கான எந்தவித இடையூறுகளும் எந்த வகையான தொல்லைகளும் எந்தவிதமான கெடுதிகளும் அவர்களுக்கு செய்துவிடக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் ஒரு மனிதர் வெளியில இருக்கிற ஒரு பெண்ணை விபச்சாரம் செய்தால் என்ன குற்றம் இருக்குமோ அதைவிட 10 மடங்கு குற்றம் தன்னுடைய பக்கத்து வீட்டிலே இருக்கிற பெண்ணை. அவள் யாராக இருந்தாலும் சரி, முஸ்லிமாக இருக்கிறோம் அவசியம் இல்லை, யாராக இருந்தாலும் சரி அந்த பெண்ணை விபச்சாரம் செய்வதால் 10 மடங்கு அதிகமான குற்றம் இதிலே வரும். வெளியிலே ஒரு மனிதன் திருடினால் என்ன தண்டனை இருக்கிறதோ, என்ன வேதனை இருக்கிறதோ, அதைவிட 10 மடங்கு வேதனை தன்னுடைய அண்டை வீட்டுக்காரன் யாராக இருந்தாலும் சரி அவனிடத்திலே திருடினால் அவ்வளவு பெரிய குற்றம் சேரும் என்று பெருமானார் சொல்லலாம் சொல்லி காட்டுகிறார்கள். சில நேரங்களிலே நீ முஸ்லிமிடத்திலிருந்து திருடினால்தான் குற்றம், முஸ்லிம்களுக்கு தீங்கு செய்தால்தான் குற்றம் என்பது அல்ல. மனிதர்கள் என்று யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் நீ எந்த விதமான தீங்கையும் செய்துவிடக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை மட்டும் சொல்லவில்லை, நாம் போய்கொண்டிருக்கிறோம் இடையிலே ஒரு பொந்து இருக்கிறது, அதில் எறும்புகளும்
அந்த பொந்துக்குள் கூட நீ சிறுநீர் கழித்து விடக்கூடாது. அது என்ன தங்கி இருக்குன்னு உனக்கு தெரியாது, அல்ல ஏதாவது பொருள்கள் உள்ளே இருக்கலாம், அந்த பொந்திலே போய் நீ சிறுநீர் கழித்து விடக்கூடாது. அது அந்த உயிரினத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும், கஷ்டத்தை ஏற்படுத்தும். ஒரு மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கிறதோ அத்தனையுமே பெருமானார் சொல்லாம் சொல்லி தந்திருக்கிறார்கள். எந்த மனிதருக்கும் எந்த விதமான இடையூறும் செய்துவிடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்வார்கள், அல் ஹலக்கு இயாலுல்லாஹ், படைப்பினம் அனைத்துமே அல்லாஹ்வுடைய குடும்பம். மனிதர் மட்டுமல்ல, அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அத்தனை படைப்புகளும் அல்லாஹ்வுடைய குடும்பம். அல்லாவுடைய படைப்பினங்களிலே அல்லாவுக்கு மிகவும் பிரியமானவர் யார் என்று சொன்னால், அல்லாவுடைய படைப்பினங்களிடத்திலே அழகிய முறையிலே நடந்து கொண்டவர். அல்லாவுடைய படைப்பினங்களிடத்திலே அழகிய முறையிலே யார் நடந்து கொண்டாரோ அவர்தான் அல்லாவுடைய படைப்புகளிலேயே மிக பிரியமானவர், அல்லாவுக்கு பிரியமானவர் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது மட்டுமல்ல, ஒரு மூமின் என்பவன் அல் மூமினு மஅலஃபுன், ஒரு மூமின் என்பவன் நேசம் உள்ளவன். இந்த பாசங்கிற நேசம்ங்கிறதெல்லாம் மூமினுக்கு உயர்ந்த, அதாவது உச்சபட்ச நிலையிலே இருக்க வேண்டும். யாரை பார்த்தாலும் வெறுப்பாக இருப்பது, மற்றவர்கள் வெறுக்குகின்ற நிலையிலே நடந்து கொள்வது, இது முஸ்லிமுடைய பண்பு அல்ல. சில பேரை பார்த்தாலே பயமா இருக்கும், அந்த பேச்சு அந்த மாதிரி அடாவடித்தனம் அராஜகம், இது முஸ்லிமுடைய பண்பு அல்ல. அது யாராக இருந்தாலும் சரி, அவர் என்ன பேர் வைத்திருந்தாலும் சரி, இது மாதிரி அராஜகமான வேலைகளை ஈடுபடுவோர் முஸ்லீமாக இருக்க முடியாது. பேருக்கு வேணும்னா சொல்லிக்கலாம். பெருமானார் ரசூலுல்லாஹி சொன்னார்கள், ஒரு மூமின் என்பவன் நேசமாக இருப்பவனாக இருக்க வேண்டும், அன்பு காட்டுபவனாக இருக்க வேண்டும், பிறர்களால் நேசிக்கப்படுபவனாக இருக்க வேண்டும். வலா ஹைர ஃபீமன் லா யல்ஃபு வலா யுலஃபு, இவனும் யாரின் மேலையும் நேசிக்க மாட்டான், இந்த மனிதர்கள் மேலையும் நேசம் கிடையாது, எந்த மனிதர்களும் இவனின் மீது நேசம் கிடையாது என்று சொன்னால் இவனால் இந்த உலகத்துக்கு எந்த நன்மையும் கிடையாது, இவனால் இந்த உலகத்துக்கு எந்த நன்மையும் கிடையாது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மனிதர்கள் வாழக்கூடிய காலத்திலே மனிதர்களிடத்திலே எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், இங்க ரொம்ப முக்கியமானது. பகாரம் செய்வது குர்ஆன் வசனங்களில் அல்லாஹ் நிறைய சொல்றான். பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்க, சகோதர சகோதரிகளுக்கு, குடும்பத்தார்களுக்கு, உறவினர்களுக்கு, எல்லாத்துக்கும் உபகாரம் செய்யுங்க, எத்தீமானவர்களுக்கு உபகாரம் செய்யுங்க, மிஸ்கின்கள் ஏழைகளுக்கு உபகாரம் செய்யுங்க, முஸ்லிம்களுக்கு செய்யுங்க, முஸ்லிம் அல்லாதவங்களுக்கு செய்யுங்க, நல்லா சொல்லி காட்டுறான். ஒரு முஸ்லிமுக்கு சொல்லப்பட்டிருக்கிற உபதேசங்கள் தான் இவைகள், ஒரு முஸ்லிமுக்கு சொல்லப்பட்டிருக்கிற நெறிமுறைகள் தான் இவைகள் என்பதை நாம் இங்கே தெளிவாக உணர கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே குறிப்பிடுவார்கள், லைஸல் மூமினு பில்லதி யஸ்ஃபவு வஜாருஹு ஜாயுன் இலா ஜன்பிஹி, ஒரு மனிதர் மூமினாக ஆக முடியாது, அவர் முஸ்லீமாக ஆக முடியாது. எப்படிப்பட்ட மனிதர் என்று சொன்னால், யஸ்ஃபவு, அவர் நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டு இருக்கிறார், ஆனால் வஜாருஹு ஜாயுன் இலா ஜன்பிஹி, அவருக்கு பக்கத்தில் இருக்கிற அவருடைய வீட்டுக்காரர் பசியோடு இரவை கழிக்கிறார். இவருக்கு தெரியுது அவன் பசியா இருக்கானே, இருப்பவன் மூமினாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, பக்கத்து வீட்டுக்காரன் யாராக இருந்தாலும் சரி, அவன் பசியோடு கிடக்கிறான், ஆனால் இவனும் வயிறு உடைக்க சாப்பிட்டு இருக்கிறானே, இவன் மூமினே அல்ல என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கே அவனுடைய அந்த வேதனையில் இவன் பங்கெடுக்க வேண்டும், தனக்கு இருக்கிற அந்த பொருளை அந்த உணவை அவனுக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். எந்த வகையான இடையூறும் ஒரு மூமினால் சில மக்களுக்கு ஏற்பட்டு விடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே தெளிவுபடுத்தினார்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள், மல்லலம ஆஹிதன் அவின் தகசஹு அவ் கல்லஃபஹு ஃபௌக தாகத்திஹி, நமக்கு எந்த இடையூறும் செய்ய மாட்டோம், முஸ்லிம்களுக்கு எந்த இடையூறும் தருவதில்லை, முஸ்லிம்களிடத்திலே நல்ல விதமாக நடந்து கொள்கிறார்கள், எந்த தொந்தரவும் தருவதில்லை. அப்படிப்பட்ட முஸ்லிம் அல்லாத சில மக்களுடைய விஷயத்தில் ஏதாகிலும் நீங்கள் குறைவை ஏற்படுத்தினால் அல்லது அவருக்கு சிரமத்தை கொடுத்தால் அல்லது அவருக்கு போடப்பட்டிருக்கிற வரியை விட அதிக வரிச்சுமை ஏற்படுத்தினால், முஸ்லிம் நாடுகளாக இருந்தால் எல்லாத்துக்குமே வரி இருக்கிறது, அந்த வரியை விட இவர் முஸ்லிம் அல்லாதவர் என்ற காரணத்தை ஏற்படுத்தினால், தாங்க முடியாத அளவுக்கு அவருக்கு வரிச்சுமையை ஏற்படுத்தினால், அவகதமின் விஷயம் வியாயிரி தீபின் தீபின் அப்சின், அவருடைய அனுமதி இல்லாமல், அவருடைய மன ஒப்புதல் இல்லாமல் அவருடைய பொருளை நீங்கள் அபகரித்துக் கொண்டால், பிடுங்கிக் கொண்டால், நான் கியாமத்து நாளிலே அவருக்கு சார்பாக நின்று நான் உங்களிடத்திலே வழக்காடுவேன். நீ முஸ்லீமா இருக்கலாம், ஆனால் ஒரு முஸ்லீமுடைய பொருளை நீ அநீதமாக எடுத்திருந்தால், அவருடைய மனம் விரும்பாத வகையில் அதை நீ பிடுங்கி இருந்தால், வாங்கியிருந்தால், அவருக்கு சுமை ஏற்படுத்தி இருந்தால், அவருக்கு ஏதாவது இடையூறு ஏற்படுத்தி இருந்தால், அவருக்கு சார்பாக நான் அல்லாஹ்விடத்திலே உனக்கு எதிராக வாதிடுவேன் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மனிதனுடைய அந்தஸ்தை எந்த அளவுக்கு இங்கே உயர்த்தி காட்டப்பட்டிருக்கிறது என்று சிந்திக்க வேண்டும். யாராக இருந்தாலும் சரி, மனிதர்கள் என்ற அடிப்படையிலே அவருக்கும் நமக்கும் மத்தியிலே ஒரு உறவு இருக்கிறது, அதை பாதுகாக்க வேண்டும். அதுதான் முஸ்லீமுடைய கடமை என்பதை நாம் இங்கே தெளிவாக உணர கைப்பற்றிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஏதாவது பிரச்சனைகள் நடக்கிற போது இன்னார் இன்னார் என்று யாரும் பார்ப்பதில்லை. சென்ற திங்கட்கிழமையில நடந்த நிகழ்வுகளை எல்லாம் நீங்கள் நேரடியாக பார்த்திருப்பீர்கள். ஒரு சமூகம், ஒரு நாடு எந்த நிலையில போய் கொண்டிருக்கிறது, எவ்வளவு வேதனையாக இருக்கிறது. ஒரு வார காலமாக 15-10 நாட்களாக அவர்கள் தங்களுடைய ஒரு கலாச்சாரத்திற்காக வேண்டி போராடினார்கள். ஆரம்பத்திலே 200 பேர்கள் இருந்தார்கள், கடைசியில் லட்சக்கணக்கிலே சேர்ந்து போய்விட்டது. அவர்களையும் கலைந்து போவதற்கான வாய்ப்பு கொடுக்காமல் அவர்களை விரட்டி அடித்ததன் மூலமாக எந்த சமூகத்தை பாதுகாக்கின்ற பொறுப்பில் இருக்கிறார்களோ, எந்த மனித சமுதாயத்திலிருந்து பெறுகின்ற பணத்தால் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் இந்த சமூகத்திற்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் இல்லையா. அவர்களே வன்முறையில் ஈடுபட்டு அநியாயத்திலும் அக்கிரமத்திலும் தங்களை அராஜகத்திலும் ஈடுபட்டு இருக்கின்ற வாகனங்களை கொளுத்தி இருக்கிற இடையூறு மக்களுக்கு இடையூறை கொடுத்து அதில் முஸ்லிம்களுக்கு எதிராக ஏதாவது செய்ய முடியுமா என்றெல்லாம் அதற்குரிய சந்து பந்துகளெல்லாம் நுழைந்து பார்த்தார்கள். ஆனால் முஸ்லிம்கள் நடந்து கொண்ட விதம் உலகம் முழுவதும் போராட்டப்படுகின்ற அளவுக்கு உயர்ந்ததாக அமைந்தது. அங்கே வந்த அத்தனை பேர்களுக்கும் தண்ணீர் கொடுத்தார்கள், உணவு கொடுத்தார்கள். அவர்களுக்கு பாதுகாப்புக்கு வந்திருக்கிற காவலர்களுக்கும் அவர்களோடு சேர்ந்து உணவை கொடுத்தார்கள். அவர்களோடு நண்பர்களாக இருந்து கொண்டார்கள். திங்கட்கிழமை காலையில் வரையிலும் 4 மணி வரையிலும் அவர்களும் இவர்களோடு ஒன்றாக இணைந்திருந்தார்கள். அவர்கள் சாப்பிடுவதை இவர்களும் சாப்பிட்டார்கள், அவர்கள் குடிப்பதை இவர்களும் குடித்தார்கள். கொடுத்தவர்கள் வித்தியாசம் பார்க்கவில்லை, இவர் காவலர் என்றோ அல்லது இவர் பொது மனிதர் மாணவர் என்றோ வித்தியாசம் பார்க்கவில்லை, எல்லாத்துக்குமே கொடுத்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும், இங்கே என்ன நடந்திருக்கிறது, எவ்வளவு பெரிய கொடுமை, எவ்வளவு பெரிய அதாவது மனிதை சமூகத்திற்கு இழைக்கப்பட்ட துரோகம். கொஞ்சமாக யோசிக்க வேண்டாமா, நம்மிடத்திலே பலம் இருக்கிறது என்பதற்காக, பதவி இருக்கிறது என்பதற்காக எதை வேண்டுமானாலும் செய்துவிடலாமா? அல்லாஹ் விடமாட்டான். யாராக இருந்தாலும் சரி, மனித சமூகத்திற்கு அநீதங்கள் இழைக்கப்படுமானால், மனித சமூகத்திற்கு கொடுமைகள் நிகழ்த்தப்படுமானால், அல்லாஹ் அதை பொறுத்துக் கொள்ள மாட்டான். அதை விரைவிலேயே அதற்குரிய தண்டனையை வழங்குவான். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஅத்தா என்கிற போருக்காக வேண்டி சஹாபாக்களை அனுப்புகிற போது அவர்கள் சஹாபாக்களுக்கு செய்த உபதேசம் வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் எழுதப்பட்டிருக்கிறது. சொல்லி அழைக்கிறார்கள் சஹாபாக்களிடத்திலே, ஊசிக்கும் இம்பி தகோ அல்லாஹ், அல்லாஹ்வை அச்சப்பட வேண்டும், அல்லாஹ்வை பயப்பட வேண்டும் என்று நான் உங்களை எச்சரிக்கை செய்கிறேன், வசியத்தை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு, வபிமன் மாக்கும் மினல் முஸ்லிமீன் ஹைரன் அஸ்ஸு பிஸ்மில்லாஹி ஃபீ ஸபீலில்லாஹ், நீங்கள் அல்லாஹ் தஆலாவுடைய வழியிலே போராடுவதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய பெயரை இந்த உலகிலே நிலைநிறுத்துவதற்காக வேண்டி போகிறீர்கள். மன் கஃபர பில்லாஹ், யார் அல்லாஹ்வை நிராகரிக்கிறார்களோ அவர்களிடத்திலே மட்டும் போர் செய்யுங்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாமல் உங்களை எதிர்க்கிறவர்களிடத்திலே மட்டும் நீங்கள் போர் செய்யுங்கள். அப்படி போர் செய்த போது கூட லா தஹது, மோசடி செய்து விடாதீர்கள். போரிலும் மோசடித்தனம் இருக்கிறது, அந்த மோசடியை கடைபிடிக்காதீர்கள். வலா தஹுலு, பதுக்கி வைக்காதீர்கள். போர்க்களங்களில் அங்கு கிடைக்கக்கூடிய பொருட்களை பதுக்கி அவர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்த
சிறுவர்களையும் வயது முதிர்ந்த பெரியோர்களையும் பெண்களையும் கொல்லாதீர்கள். களத்திலே அவர்கள் இருந்தாலும் கூட சிறுவர்களையோ பெரியவர்களையோ முதியவர்களையோ பெண்களையோ கொல்லாதீர்கள். சர்ச்சிகளிலும் அவர்களுடைய ஆலயங்களிலும் தங்கியிருக்கக்கூடிய கன்னியாஸ்திரிகளையும் நீங்கள் கொல்லாதீர்கள். ஏன்னா போறவர்கள் கிறிஸ்துவ நாட்டுக்கு போகிறார்கள், கிறிஸ்துவர்களை எதிர்த்து போரிட போகிறார்கள். எனவே அந்த ஆலயங்களிலே தங்கியிருக்கக்கூடிய கன்னியாஸ்திரிகளையும் நீங்கள் ஒன்றும் தொந்தரவு செய்ய விட வேண்டாம். தக்கரபோ நகலன், பேரித்த மரங்களை நீங்கள் அதற்கு பக்கத்திலே சென்று அதற்கு வெட்டுகின்ற வகையில் அதற்கு நீங்கள் நெருங்க வேண்டாம். வலா தத்துலோ சஜரன், மரங்களிலே எந்த மரங்களையும் வெட்ட வேண்டாம். வலா சகதிமோ பினான், கட்டிடங்களில் எதையும் நீங்கள் இடிக்க வேண்டாம். எவ்வளவு கட்டுப்பாடு மிக்க ஒரு சமுதாயத்தை பெருமானார் சல்லாஸ் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அந்த வெற்றி கழிப்பிலே கண்டதையெல்லாம் எரித்து விடுவது, கண்டதையெல்லாம் இடித்து விடுவது, நினைத்தது போன்றெல்லாம் நடந்து கொள்வதற்கு இங்கு அனுமதி கிடையாது. எல்லா நிலையிலையும் மனிதர்களை மனிதர்களாக பாவிக்க வேண்டும், மனிதர்களுக்கு உபகாரிகளாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு என்ன நம்மால் என்ன உதவிகள் செய்ய முடியுமோ அந்த உதவிகளை செய்ய வேண்டும். இதுதான் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிற வரையறை. நீங்க நன்றாக பார்க்கலாம், இஸ்லாத்திலே முஸ்லிம்களில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட விரல் வெட்டி எண்ணக்கூடிய ஒரு சிலர்கள், வன்முறை சிந்தனை உள்ளவர்கள். இந்த சமுதாயம் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஒதுக்கித்தான் வைத்திருக்கிறது இல்லையா? யாராவது அவர்களுக்காக வேண்டி குரல் கொடுப்போமா? வன்முறை இங்கே இஸ்லாத்திலே கிடையாது, அது அனுமதி கிடையாது. ஒரு மனிதனுடைய வன்முறையால் வன்முறையை தீர்க்கவும் முடியாது. அலியன் கரமல்லா ஓஜு அவர்கள் ஒரு போர், அந்த போரில் கடுமையான போர், நிறைய எதிரிகள் தான் அதில் கொல்லப்பட்டு கிடக்கிறார்கள். நீண்ட நேரம் போர் செய்யும் காரணமாக கலைத்து போய் அவர்கள் குதிரையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதர் வேக வேகமாக ஒரு குளிர்ந்த நல்ல பானத்தை, இதமான குளிர்ந்த நீரை கொண்டு வந்து அமீருல் முமினீனே, நீண்ட நேரம் நீங்கள் எதையும் சாப்பிடவில்லை குடிக்கவில்லை, இதை கொஞ்சம் சாப்பிடுங்கள் என்று கொண்டு வந்து கொடுக்கிறார். அலிரில்லாஹு சொல்கிறார்கள், இத்தனை இவர்கள் குற்றவியலாக கிடக்கிறார்களே, காயம்பட்டு கிடக்கிறார்களே, அவர்களுக்கு எவ்வளவு தாகம் ஏற்படும், என்னை விட அவர்கள் தேவையுடையவர்களாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு புகட்டுங்கள் என்று சொல்கிறார்கள். வந்தவர் சொன்னார், கிடக்கிறவர்கள் அத்தனை பேரும் நம்ம ஆட்கள் இல்ல, நமக்கு எதிரிகள், நம்மை எதிர்ப்பதற்காக வந்தவர்கள், அவர்களுக்காக நாம் தண்ணீர் கொடுக்க வேண்டும். அலிரில்லாஹு சொன்னார்கள், எதிரிகளாக இருந்தாலும் அவர்கள் மனிதர்கள் தானே என்று கேட்டார்கள். எனவே எனக்கு என்னை விட அவர்களுக்கு தேவை இருக்கிறது, அவர்களுக்கு கொடுங்கள் என்று சொன்னார்கள். இப்படித்தான் நமக்கு மார்க்கம் கட்டித்தருகிறது. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே மக்காவிலே மிகப்பெரிய பஞ்சம், பஞ்சம் என்று சொன்னால் சாதாரண பஞ்சம் அல்ல, மக்காவாசிகள் செத்த பிணங்களையும் காய்ந்து போன தோள்களையும் சாப்பிட்டு ஜீவிக்க வேண்டிய அளவுக்கு அவர்களுக்கு சிரமம் ஏற்பட்டு போய்விடுகிறது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. எல்லா வகையான உதவிகளையும் நாடுகிறார்கள், எதுவும் வந்து சேரவில்லை. அபூ சுஃபியான் மக்காவுடைய தலைவர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரி, பல சஹாபாக்களை கொண்டு வந்து அவர் கொன்றவர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்வதற்கு துடித்துக் கொண்டிருப்பவர், இஸ்லாத்திற்கு எதிராக அபூ சுஃபியான் அபூஜஹலுக்கு பின்னால் உள்ள மிகப்பெரிய தலைவர், அவர் ரசூலுல்லாஹுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார், முகம்மதே, மக்காவிலே இது மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது, எங்களுக்கு வழி தெரியவில்லை, உன்னுடைய உறவினர்கள் உன்னுடைய மக்கள் பசியின் காரணமாக பஞ்சத்தின் காரணமாக செத்து மடித்துக் கொண்டிருக்கிறார்கள், எங்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள் என்று கேட்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே இருந்து கொண்டு மக்கா நகரத்திலே பஞ்சம் நீங்குவதற்கு துஆ செய்கிறார்கள். அங்கு மழை கொட்டோ கொட்டு கொட்டியது. எதிரிதானே, நம்ம காலம் முழுவதும் எதிர்த்துட்டு இருக்கிறவன் தானே, நமக்கு இடையூறு செய்தவன் தானே என்றெல்லாம் அங்கே யோசிக்கவில்லை மனிதர்கள். பசியின் காரணமாக இறந்து விடக்கூடாது, பஞ்சத்தின் காரணமாக உடலுக்கு மரணம் வந்துவிடக்கூடாது என்ற காரணத்தினால் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்திலே துஆ செய்கிறார்கள். அங்கே மழை கொட்டுகிறது என்று சொன்னால் இஸ்லாம் நமக்கு எப்படிப்பட்ட வழிமுறையை இங்கே சொல்லி தந்திருக்கிறது என்பதை நாம் இங்கே தெளிவாக உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். மஸ்ஜித் நபியில ஒரு காட்ட நபி வந்தார், அவர் வருகிற போதே இப்படி துஆ செய்து கொண்டு வருகிறார், யாரெல்லாம் எனக்கும் முகம்மதுக்கும் மட்டும் கிருபை செய், வேறு யாரும் இதில் கூட்டாக்காது. அல்லாஹ்விடத்தில் துவா செய்யற போது எப்படி செய்ய வேண்டும்? தனக்கு மட்டும் கேட்கக்கூடாது, தனக்கு மட்டும் கேட்டா அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படாது, எல்லாத்துக்குமே கேட்க வேண்டும். எல்லா முஸ்லிம்களுடைய பாவமன்னிப்புக்கும் கேட்க வேண்டும். அவர் வருகிற போது இப்படி கேட்டுக் கொண்டிருந்தார், யா அல்லாஹ் எனக்கும் முஹம்மதுக்கும் கிருபை செய், மற்ற யாரையும் இதில் சேர்க்காத என்று சொல்லி கேட்டுக்கொண்டு வந்தார். சல்லல்லாஹு அலைஹி மனிதருக்கு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரஹமத்தை இந்த அளவுக்கு குறுக்கி விட்டீரே என்று சொன்னார்கள். அவர்கள் காட்டறை கிராமவாசி வந்தவர். அதுக்கப்புறம் பள்ளிவாசலுக்குள்ள பள்ளிவாசல் அப்ப இந்த மாதிரி எல்லாம் இல்ல, மஸ்ஜித் நபி அந்த நேரத்தில் சும்மா ஒரு நான்கு பக்கத்தில ஒரு குட்டி சுவரை கொண்டு எழுப்பப்பட்டிருக்கும், மணல் தான். அந்த மணல்ல தான் ரொம்ப நாள் தொழுதாங்க. நமக்குதான் இப்ப ஏசி இதெல்லாம் ஃபேன் எல்லாம் தேவை இருக்கு, சுடு மணலில் தான் அத்தனை காலமும் தொழுதிருக்கிறார்கள். அந்த மனிதர் நேராக வந்தால் தொழுகின்ற இடத்துல நின்று எது கொஞ்சம் மறைவாக இருக்கிறது என்பதற்காக வேண்டி அங்கு சிறுநீர் கழித்து விட்டார். சுற்றியிருந்த சகாபாக்களுக்கெல்லாம் கடுமையான கோபம் ஏற்பட்டு விட்டது. எடு அந்த தடியை எடு, அந்த கம்பை எடு என்று எல்லாம் சத்தம் போட ஆரம்பித்தார்கள். அந்த மனிதரை அடிப்பதற்காக வேண்டி அவர்கள் எத்தனித்த போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுநீர் கழிப்பவரை பார்த்து நிறுத்தி என்று சொல்லவில்லை, அந்த சகாபாக்களை பார்த்து சொன்னார்கள், அமைதியாக இருங்கள் என்று சொன்னார்கள். அவர் ஒண்ணு செய்யாதீங்க, அவர் விட்டுங்க சொன்னாங்க. யார் தடுக்கணும்? அவரையெல்லாம் தடுக்க வேண்டும், அவரை தடுக்கவில்லை, அவரை விட்டு விடுங்கள், நீங்க அமைதியா இருங்கன்னு சொன்னாங்க. அவர் நிம்மதியாக சிறுநீர் கழித்து விட்டார். அதுக்கு பிறகு சஹாபாக்கள் சொன்னாங்க, ரெண்டு வாளி தண்ணி எடுத்து அங்க ஊத்தி சுத்தம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அந்த மனிதரை அழைத்தார்கள், அழைத்து சொன்னார்கள், நண்பரே இது அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல், அல்லாஹ்வுடைய இல்லம், இது சிறுநீர் கழிப்பதற்கான இடம் கிடையாது. இங்கே அல்லாஹ்வை தொழ வேண்டும், அல்லாஹ்வுடைய வேதங்களை இங்கே ஓத வேண்டும், அதை கற்றுக் கொடுக்க வேண்டும், அதற்குள்ள இடம் இது, சிறுநீர் கழிப்பதற்குள்ள இடம் அல்ல அப்படின்னு சொல்லி அவரை நல்ல முறையிலே உபதேசம் செய்து அனுப்பினார்கள். இங்க நாம் பார்க்கிறோம், ஒரு மனிதர் சிறுநீர் கழிக்கிற போது எல்லாருமே சேர்ந்து தடபுடலாக அவரை தடுக்கிற நேரத்தில் கழிக்குகின்ற சிறுநீரை அவர் சடனாக நிறுத்தினால் அதன் மூலம் அவருடைய கண் பார்வையும் கூட போய்விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று மருத்துவ ஆய்வு சொல்லுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யோசிச்சிருப்பார்கள், இந்த மனிதருக்கு கண் போய்விட்டால் அதை கொண்டு வருவது கஷ்டம், ஆனா கழித்த இடத்திலே இரண்டு வாளி தண்ணி ஊற்றிட்டா அது சுத்தமாயிடும், கண்ணு போன அவருக்கு பார்வை கொண்டு வர முடியுமா? எனவே தடுக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். மனிதர்களுடைய செயல்களிலே எவ்வளவு முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய காரியங்களை எவ்வளவு இங்கே கண்ணியமாக நடத்தப்பட்டிருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு செயல் அவருக்கு இடையூறு ஏற்படுத்தும் என்று இருக்கிற போது அதை உடனடியாக நிறுத்திவிட்டால் அவருக்கு உடல் பாதிப்பு உண்டாகும், உடல் நோய் ஏற்படும் என்று வருகிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அப்படியே முழுமையாக நிம்மதியாக செய்யட்டும் என்று சொன்னார்கள் என்று சொன்னால், இங்கே வெட்டுப்பட்டு குத்துப்பட்டு மண்டை உடைந்து பல்லு உடைந்து கால் உடைந்து காலமெல்லாம் அவதிப்படுகிற நிலை எந்த அளவுக்கு ஒரு பெரிய விபரீதத்தை உண்டாக்கும் என்பதை நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிறார்கள். உம்மு சல்மா ரலாம் அவர்கள் அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி மனைவி ஒரு பணிப்பெண் வெளியிலே நின்று கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ ஒரு தேவைக்காக அந்த பெண்ணை கூப்பிடுகிறார்கள், பெயரை சொல்லி கூப்பிடுகிறார்கள். அந்த சத்தத்தை அவர் காதுல வாங்கவே இல்லை. உம்மு சல்மா ரலான் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ள இருந்து கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க, அந்த பெண்ணும் வரவே இல்லை, நான் திரையை விலக்கி எட்டி பார்த்தேன், அவள் விளையாடி கொண்டிருக்கிறாள். ரசூலுல்லாஹ்வுக்கு முகம் கோபத்தால் முகம் சிவந்து போய்விட்டது. கையில் ஒரு மிசுவா கூச்சி வச்சிருக்காங்க, மிசுவா கூச்சி அவ்வளவுதான் தடிப்பு இருக்கும். அந்த பெண் அதற்கு பிறகு வந்தால் அந்த பெண்ணிடத்திலே சொன்னார்கள், அல்லாஹ் மட்டும் நான் உன்னை இந்த மிசுவாக்கு குச்சியால் அடித்தால் அல்லாஹ் என்னை பழிவாங்க மாட்டான் என்று இருந்தால் இதை கொண்டு நான் உன்னை அடித்திருப்பேன் என்று சொன்னார்கள். இதன் மூலம் இதில் அடித்து அல்லாஹ் அதற்கு பதிலாக என்னை பழிவாங்க மாட்டான் என்று இருந்தால் இதை கொண்டு நான் உன்னை அடித்திருப்பேன் என்று சொன்னார்கள். எந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய உரிமைக்கு இங்கே முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது, மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாம் எப்படி நடந்து கொள்கிறோம், வீட்டில் இருக்கிற மனைவிமார்களிடத்திலும் சரி, சகோதரர்களிடத்திலும் சரி, மற்றவர்களிடத்திலும் சரி, எவ்வாறெல்லாம் உரிமைகளை மீறி நாம் நடக்கிறோம் என்பதை நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, மனிதர்கள் மனிதர்களை மதிக்குகின்ற பழக்கத்தை முதலில் மேற்கொள்ள வேண்டும். யாராக இருந்தாலும் சரி, எவ்வளவு தாழ்வான மனிதராக இருந்தாலும் சரி, அவ்வளவு மனிதன் செல்லலாலே சொன்னார்கள், உங்க அடிமைகள் அந்த காலத்தில் இப்பெல்லாம் கிடையாது, வேலைக்காரங்களா போய் அடிமை மாதிரி நினைச்சுக்கிறோம். இவர் நினைச்ச நேரத்தில் அவர் இருக்கணும், இவர் சொல்ற இடத்துக்கு போகணும், அவரு சுய தேவையை நிறைவேற்றுவதற்கு கூட சிலர்கள் அனுமதி கொடுப்பதில்லை. அப்படி எல்லாம் அக்கிரமங்கள் நடக்கின்றன. எல்லாத்துக்குமே அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லணும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அடிமைகள் என்பவர்கள் எஜமானர்களுடைய விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள், எந்த நேரத்தில் என்ன சொன்னாலும் செய்யணும். அந்த அடிமைகள் விஷயத்தில் சொல்லும் போது கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நீங்கள் சாப்பிடுகின்ற உணவை அவருக்கு கொடுங்கள், உங்களது அவர்களுடைய வேலைகளை கொடுக்கிற போது லேசான வேலை அவர்களுடைய இடத்திலே வாங்குங்கள், கடினமான வேலைகள் இடத்திலே இருந்து வாங்காதீர்கள். இப்படி கடினமான வேலைகள் அவர்கள் செய்ய வேண்டிய நிலை வருகிற போது நீங்களும் அவர்களுக்கு ஒத்தாசையாக இருங்கள், அவர்களுக்கு உதவியாக இருங்கள். ஒருபோதும் தனியா அவன் செய்ய என்ன பணம் வாங்குறான, சம்பளம் தான் வாங்குறான் சொல்லிட்டு அவர்களை சிரமப்படுத்தி விடாதீர்கள். எல்லாத்துக்குமே நாம் மறுமையை நம்பியவர்கள், அல்லாஹ்வுடைய விசாரணை இருக்கிறது என்று ஏற்றுக்கொண்டவர்கள், எல்லாத்துக்குமே அங்கே கணக்கு காட்ட வேண்டும், கணக்கு சொல்ல வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவேதான் எந்த மனிதராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எந்த வகையான இடையூறுகளை உரிமை மீறல்களை ஈடுபடுவது எந்த முஸ்லிமுக்கும் எந்த மனிதனுக்கும் அனுமதி இல்லை என்பதை இங்கே தெளிவாக வழங்கிக் கொண்டு, அப்படி ஏதாவது செய்திருந்தால் அவரிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும், அவர்களிடத்திலே பிழை பொறுக்க கேட்க வேண்டும். அதை அந்த இந்த உலகத்திலே முடித்துவிட வேண்டும். மறுமையிலே அதுதான் மிகப்பெரிய பாதிப்பை நமக்கு ஏற்படுத்தும். மனுஷன் அல்லாஹ்வுக்கு தொழுகாம இருந்தா, நோன்பு வைக்காம இருந்தா, அல்லாஹ் சொன்னதெல்லாம் செய்யாம இருந்தா, எதையெல்லாம் தடுத்தானோ அதையெல்லாம் செய்தான், இந்த குற்றங்களை விட மனிதர்களுக்குள்ளே நடைபெற்றிருக்கிற இந்த உரிமை மீறல் குற்றங்கள் இருக்கிறதே, அதுதான் மலைகளை போன்று குவிந்திருக்கும். அந்த குற்றங்கள் நாம எவ்வளவுதான் விடிய விடிய தொழுது இபாதத்து செய்து எல்லாம் சேர்த்து வச்சிருந்தாலும், நொடிப்பொழுதிலே அந்த நன்மைகள் அனைத்தனையுமே அந்த குற்றங்கள் அழித்துவிடும். இதுதான் இஸ்லாம் சொல்லித்தருகின்ற பாடம். எனவே அப்படிப்பட்ட நிலைகள் நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடாது, ஒருபோதும் அப்படிப்பட்ட நிலைகள் வந்துவிடக்கூடாது. எல்லாரிடத்திலும் நேசமாக அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். மாற்று மதத்தவர்களாக இருந்தாலும் சரி, நமக்கு அவர்களால் எந்த இடையூறும் இல்லை என்று வருகிற போது அவரிடத்திலே சுமூகமாக நல்ல உறவுகளை அவர்களிடத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிற நிலை என்பதை நாம் உணர்ந்து கொண்டு வல்லாகமான அப்படிப்பட்ட உன்னதமான கண்ணியமான வாழ்வை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சொல்லுங்க.